ஓம் சிவாய நமஹ. ஷைமன் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது தாயுமான சுவாமிகள் பாடல் ஆனந்த கழிப்பு. இரண்டாம் பாடல் முதல் நான்காம் பாடல் வரை வழங்குபவர் சுவாமி குருபரானந்தா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
தாய்மானவருக்கு இறைவன் சூதாய் கொடுத்தார். என்ன கொடுத்தார்? தனிமைப்படுத்தினார், தனிமையாக இருக்கின்ற சக்தியை கொடுத்தார். உலகத்திலிருந்து பிரிந்து வந்தார். அந்த நேரத்துல தாய்மானவரை எல்லாம் பைத்தியகாரன்னு தான் சொல்லியிருப்பார்கள். காரணம் என்ன? அவர் சாதாரண வேலையிலா இருந்தார், ஒரு நாட்டினுடைய மந்திரியா இருந்தார். அவருக்கு இல்லாத செல்வாக்குகள் இல்லை, எல்லாத்தையும் வேண்டான்னு விட்டுட்டு வந்தார். அப்ப மற்றவர்கள் என்ன சொல்லுவார்கள்? அவனுக்கு புத்தி கெட்டு போச்சோ, ஏன் இப்படி விட்டுட்டா, அப்படித்தான் சொல்லுவார்கள். அப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு தனிமைப்பட்டார். பிறகு அனைத்து கடமைகளிலிருந்து விடுதலை அடைந்தார். இதுதான் இறைவன் செய்த அனுகிரகம். இப்ப இறைவன் நமக்கு செய்கின்ற அனுகிரகம் என்னவென்றால், தனிமையை கொடுத்து, வைராகியத்தை கொடுத்து, பொறுப்புகளிலிருந்து விடுதலை அடைவித்தல். இனி அடுத்த இரண்டு வரிக்கு வருகின்றோம். முன்னிலை ஏதும் இல்லாதே சுகமுற்ற செய்தே என்னை பற்றி கொண்டாண்டி. இதனுடைய அர்த்தமும் தெளிவாக விளங்குகிறது. முன்னிலை ஏதும் இல்லாதே, இல்லாதே என்றால் இல்லாத, முன்னாடி ஒரு பொருளும் இல்லாத, எனக்கு முன்னாடி ஒரு விஷயமும் இல்லாத சுகம், அப்படிப்பட்ட சுகத்தை முற்ற செய்து, செய்தே என்றால் முற்ற செய்து, அதனுடைய எல்லைக்கு எடுத்து சென்று என்னை பற்றி கொண்டாண்டினா என்னை ஆட்கொண்டார். இதனுடைய பொருள் என்னவென்றால், எனக்கு முன் எந்த ஒரு பொருளும் இல்லாமல் ஆனந்தத்தை கொடுத்தார், முன்னாடி எந்த பொருளும் இல்லாமல் எனக்கு ஆனந்தத்தை கொடுத்தார். இனி இதனுடைய விளக்கத்துக்கு நாம் வரலாம். சாஸ்திரத்துல சுகம் இரண்டு விதமாக பிரிக்கப்படுகின்றது. ரெண்டு விதமான சுகம், ஒன்று விஷய சுகம், விஷயானந்தக என்று சொல்லப்படும் விஷயானந்தம். இனி ஒன்று ஆத்மானந்தக என்று சொல்லப்படும் விஷயானந்தம். ஆத்மானந்தம் ரெண்டு விதமான ஆனந்தம் பேசப்படுகிறது. இனி ஒவ்வொன்றையும் பார்ப்போம். விஷயானந்தம் என்றால், நமக்கு முன் ஒரு பொருள் இருக்கும், அந்த பொருளோடு மனம் இந்திரியங்கள் சம்பந்தம் வைத்து அதிலிருந்து வருகின்ற இன்பம் விஷய இந்திரிய சம்யோக ஜென்ய சுகம் என்று சொல்லப்படும். விஷயம்னா பொருள்கள், இந்திரியம்னா நம்முடைய கண்கள் காதுகள் முதலியவைகள், சம்யோகம்னா சேர்க்கை, அதிலிருந்து நமக்கு கிடைக்கின்ற இன்பம். இப்போ டெலிவிஷனை பார்க்கிறோம், அந்த இடத்துல பொருள்கள் இருக்கின்றது, பிறகு கண்ணு வந்து அதை பார்க்கின்றது, அதனால ஆனந்தம் நமக்கு கிடைக்கிறது. அதே போல இசை சப்தம் இருக்கு, காது வந்து அந்த சப்தத்தை கேட்டு சுகத்தை அனுபவிக்கின்றது, விதவிதமான பொருள்களை நாக்கு சுவைத்து அனுபவிக்கின்றது. இவ்விதம் பொருள்கள் முன் இருந்து அதை இந்திரியங்கள் அதோடு சம்பந்தம் வைத்து கிடைக்கின்ற சுகம். சில சமயம் இந்திரியம் இருக்காது, நம்ம மனதுக்குள்ளேயே சுகத்தை அனுபவிப்போம். எப்படி என்றால், எனக்கு அது கிடைச்சது, எனக்கு இது கிடைக்கின்றதுன்னு நமக்கு கிடைத்த சுகம் கிடைக்க போறதை நினைச்சு நம்முடைய சித்தத்திலிருந்து, நம்மளுடைய சிந்தனையிலிருந்தும் மனிதர்கள் சுகத்தை அனுபவிப்பார்கள். அப்படி இந்த அனைத்தும் ஏதோ ஒரு விஷய நிமித்தமாக வருகின்ற சுகம், அதுதான் முன்னிலை என்று இங்கு சொல்லப்படுகிறது. முன்னிலை என்றால், எனக்கு முன்னாடி ஒரு பொருளை வச்சு அந்த பொருள் நிமித்தமாக வருகின்ற சுகம். ஆனா இங்க வந்து ஆத்ம சுகத்தை சொல்கின்றார், ஆத்மானந்தத்தை சொல்றார். அதனால முன்னிலை ஏதும் இல்லாத, சம்பந்தம் வருவதனால வருகின்ற சுகம் அது விஷய சுகம், அதத்தான் சம்சாரம் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. இதுல வந்து சுகம் இல்லை என்று பொருள் அல்ல, சுகம் இல்லைன்னு சொல்ல முடியாது. காரணம், அந்த நேரத்துல மனமானது இன்பத்தை அனுபவிக்கின்றது. அதனாலதான் பகவான் என்ன கூறினார் கீதையில், இப்படிப்பட்ட இன்பங்கள் இன்பம்தான், ஆனால் துக்க யோனி என்று சொன்னார். துக்க யோனின துயரத்துக்கு காரணமான இன்பங்கள்னு சொன்னார். ஏன் துயரத்துக்கு காரணமான இன்பம் என்று சொல்லப்படுகிறது என்றால், ஒரு விஷயத்தினுடைய இன்பத்தை நாம் சில நாள் தொடர்ந்து அனுபவிக்க ஆரம்பித்து விட்டால் பிறகு நாம் அதற்கு அடிமையாகி விடுகின்றோம். அடிமைப்படுதல் என்பது இன்பமா துன்பமா என்றால் அது துன்பம்தான். அப்படி நம்மை அடிமைப்படுத்தி நமக்கு துக்கத்தை கொடுக்கின்றது. இப்ப நம்மை அடிமைப்படுத்துவதற்கு காரணம்தான் விஷய இன்பங்கள். ஒரு பொருளை கொஞ்ச நாள் தொடர்ந்து பயன்படுத்தி விட்டால் அந்த பொருள் இல்லாமல் நாம் இருக்க முடியாது. அந்த காலத்தில எல்லாம் செப்பல்ங்கிறது பாதத்துல அணிவதுங்கிறது ஒரு லக்ஸுரி போல, ரொம்ப வசதியானவர்கள் தான் அணிவார்கள். மற்றவர்கள்லாம் கரடு முரடான காட்டுல நடந்து போவார்கள். அவர்களுடைய பாதமே செருப்பு போல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா இப்ப யாராவது நாள் 5 நிமிஷம் நடக்க முடியுமா? முடியாது. ரொம்ப பேர் வீட்டுக்குள்ள ஒரு செருப்பு வெளியொரு செருப்பு வச்சுக்கிறாங்க. வீட்டுக்குள்ள கிச்சனுக்கும் முன்னாடி ரூமுக்கும் எவ்வளவு தூரம்னா, ஆனா அதற்குள்ள ஒரு செருப்பு தேவைப்படுது. காரணம் என்னன்னா, ஒரு பொருளை தொடர்ந்து பயன்படுத்த அது இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை இல்லை. அப்படி அது வாழ்க்கையில பயன்படுத்திருக்கிற பொருள்கள் எல்லாம் நம்முடைய அங்கமாக மாறிவிட்டது, நம்முடைய உடலாகவே மாறிவிட்டது. செப்பல் வந்து காலினுடைய ஒரு அங்கமாக மாறிவிட்டது. இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாட்டுக்கு லாடம் அடிக்கிறது போல அடிச்சு விடுவார்கள் போல இருக்கு, அப்படியே ஒட்டி விட்டுருவார்கள் காலில். ஏன்னா கண்ணை வந்து என்ன செய்கிறார்கள், கண்ணுக்குள்ள ஒரு சின்ன லென்ஸ் வச்சு கண்ணோட ஒரு மயம் ஆக்கிறது போல அப்படி வந்து மனிதர்கள் வந்து மாற்றி விடுவார்கள். அப்படி எந்த ஒரு பொருளை பயன்படுத்தினாலும் அதற்கு நாம் அடிமையாகி விடுகின்றோம். ஆகவே பகவான் சொன்னார், இந்த இந்திரிய விஷயங்களை நம்ம பயன்படுத்த அது அப்பொழுது சுகமா இருந்தாலும் அது வந்து அடிமைப்படுத்தப்பட்டு துக்கத்தை கொடுக்கும். சரி, அடிமையா இருந்துட்டு போறேன், அதனால என்ன துக்கம்னு சில பேர் கேட்கலாம். அது அடிமையா தான் இருக்கிறேன்னா அது எப்படி துக்கம்னு கேட்கலாம். அடிமையாகி விட்டால் உடனே அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், நம்ம வேலை செய்ய மாட்டோம். அதனுடைய போக்குல தான் நம்ம போகணும். பிறகு அந்த பொருள் தொடர்ந்து இருக்காது. அப்படியே தொடர்ந்து இருந்தாலும் ஒருவர் சொன்னார், நான் டெலிவிஷன் ஒன்னு வாங்கினேன், அது 50 வருஷத்துக்கு ஒரு ரிப்பேர் ஆகாம தொடர்ந்து வேலை செய்யும்னா, அது 50 வருஷத்துக்கு வேலை செய்யும், உன்னுடைய கண்ணு வேலை செய்யுமா 50 வருஷத்துக்குன்னு கேட்டா கண்ணு வேலை செய்யாது, மனசு வேலை செய்யாது, அங்க உட்கார்ற சக்தி வேலை செய்யாது. அப்படி ஒன்னா அந்த பொருள் அழிஞ்சிரும், அல்லது அதை அனுபவிக்கிறதுக்கு நம்மிடம் இருக்கின்ற புலன்கள் மனம் அது சக்தியை இழந்துரும். அப்பொழுது துக்கம் துயரம், அது வந்து விஷயானந்தம்னு சொல்றோம். இனி அடுத்த ஆனந்தத்துக்கு வருவோம். அதத்தான் இங்கு அப்படி இல்லாத சுகம்னு சொல்றார். முன்னிலை ஏதும் இல்லாத சுகம், ஒரு விஷய நிமித்தமாக வருகின்ற சுகத்தை பகவான் எனக்கு கொடுக்கல, முன்னிலை இல்லாத சுகத்தை முற்றச் செய்தே, அதனுடைய எல்லையில் என்னை அழைத்து சென்று பிறகு என்னை பற்றி கொண்டாண்டி அப்படின்னு சொல்றார். இனி அடுத்த கருத்துக்கு வருவோம், ஆத்மானந்தம். இந்த ஆத்மானந்தம்னா என்ன? விஷயானந்தத்துக்கு எதிரான ஆனந்தம். இதுவும் ஆனந்தம் தான், ஆனா விஷயானந்தத்தை போல அல்ல, இது ஆத்மானந்தம். அது என்னன்னு இப்பொழுது சுருக்கமாக பார்க்கலாம். நம்ம ஆத்மானந்தம் என்று சொன்னால் உண்மையில் இறுதியில் என்ன சொல்கிறோம் என்பது வேறு கருத்து. ஆனா சொல்லும் போது ஆத்மானந்தம்னு சொல்றோம். அதாவது ஆத்மா ஆனந்த சுரூபம்னு சாஸ்திரம் நமக்கு போதிக்கின்ற, ஆத்மா ஆனந்த சுரூபம். ஆத்மான என்ன? நான் அர்த்தம். ஆத்மானா எனக்குள்ள இருக்கிற ஒண்ணு அல்லது எங்கோ இருக்கிற ஒண்ணு அப்படி அர்த்தம் அல்ல. நானே ஆனந்த சுரூபமாக இருக்கின்றேன். இப்ப நானே ஆனந்த சுரூபமா இருக்கும் போது பிறகு நான் எதற்காக ஆனந்தத்தை தேடி சுகத்தை தேடி வெளியே போகணும்? இப்ப நானே ஆனந்த சுரூபம்னா எதற்கு வெளியே போகணுங்கிற கேள்வி வருது. அப்பொழுது சாஸ்திரம் சொல்லுது, உனக்கு நானே ஆனந்த சுரூபம்ங்கிற அறிவு தோன்றவில்லை, அந்த ஞானம் நமக்கு இல்லை. இப்போ ஒரு பொருளை நாடி நம்ம வெளியே போறதுக்கு 2 காரணம் சொல்லப்படுகிறது. நம்ம ஒரு பொருளை தேடி போறதுக்கு 2 காரணம். ஒன்று, அந்த பொருள் நம்ம இடத்துல இல்லை, அதனால தேடி போறோம். சில சமயம் அந்த பொருள் இருக்கு, நமக்கு தெரியவில்லை, ஆகவே தேடி போறோம். அந்த பொருள் இருக்கு ஆனா தெரியாத காரணத்தினால தேடி போறோம். அதற்கு வேதாந்தத்துல சொல்ற ரொம்ப பிரசித்தமான உதாரணம் என்னவென்றால், 10 பேர் ஆத்த கடந்தான், எல்லாம் கடந்துட்டார்கள், எண்ணி பார்த்தான், தன்னை விட்டுட்டு மீதி 9 பேரை என்னன்னா, பிறகு இவன் 10வது மனிதனை தேடி அலைகின்றான். இப்ப இவன் யார தேடி போயிட்டு இருக்கான், 10வது ஆள், 10 பேர் வந்தோம், 10வது ஆளை காணம்னு. அந்த 10வது ஆள் யாருன்னா இவன் தான். இப்ப யார் யார தேடுறா, அவன் அவனையே தேடுகின்றான். அது எப்படி நடக்கும், அவனே அவனை எப்படி தேட முடியும்னா, அறியாமையினால் இது சம்பவிக்கும். அப்படி ஆனந்த ரூபமாக இருக்கின்ற நானே ஆனந்தத்தை தேடி ஓட முடியும். அது எப்படி ஓட முடியும்னா, ஆனந்த சுரூபம் நான் என்ற அறிவு இல்லாததன் விளைவு. அப்பொழுது நானே ஆனந்த ரூபமானவன் என்ற அறிவு வந்துவிட்டால், அந்த அறிவு எப்படிப்பட்டது, நான் ஆனந்த சுரூபமானவன். இந்த ஞானம், இந்த ஞானத்தினுடைய விளைவு என்ன, நான் ஆனந்த சுரூபமானவன்கிற அறிவினுடைய விளைவு ஆனந்தம்தான். நான் ஏமாற்றப்பட்டவன்கிற அறிவினுடைய விளைவு என்ன, நான் ஏமாற்றப்பட்டவன்கிற எண்ணம் ஒரு துக்கம். எனக்கு துயரம் வந்துடுதுங்கிற அறிவினுடைய விளைவு என்ன, அந்த துயரத்தை அனுபவிக்கிறது. நான் ஆனந்த சுரூபமானவன்கிற அறிவினுடைய விளைவு என்ன, ஆனந்தம். அப்படி ஆத்மானந்தம் இசிகொல்ட்டு ஆத்ம ஞான ஆனந்தம், அதத்தான் ஞானானந்தம் அப்படின்னு சொல்றது. ஞானானந்தம் தான் ஆத்மானந்தம். என்ன, எல்லோருக்கும் அதே ஆத்மா அதே ஆனந்தம் தான். ஞானியினுடைய ஆத்மா மட்டும் ஆனந்தம், மற்றவர்களுடைய ஆத்மா துக்கம் அர்த்தம் அல்ல. எல்லோருக்கும் ஆத்மா ஆனந்தமா இருந்தாலும் சிலருக்கு மட்டும் அந்த ஆனந்தத்தை உணர முடிகிறது. காரணம் ஞானம். ஆகவே ஞானானந்தம். இப்ப நம்ம எப்படி சொல்லலாம், விஷயானந்தக ஞானானந்தகன்னு பிரிச்சிடலாம். முன்ன வந்து விஷயானந்தம் ஆத்மானந்தம் சொன்னோம். இந்த ஆத்மானந்தம் இஸ் ஈக்வல் டு ஞானானந்தம். இந்த விவேகானந்தர்னு சொல்றோம், அதனுடைய அர்த்தம் என்ன, விவேகம்னா அறிவு, ஆனந்தம்னா சந்தோஷம். விவேகமே அவருக்கு ஆனந்தத்தை கொடுத்தது. விவேகக ஏவ ஆனந்தக, யாருக்கு தன்னுடைய அறிவே ஆனந்தமாக இருந்ததோ அவர் விவேகானந்தர்னு சொல்றார். அப்படி இந்த அறிவு தான் ஆனந்தத்தை கொடுப்பது. இந்த அறிவு நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கின்றது. எப்படிப்பட்ட அறிவு, இந்த அறிவுக்குரிய பொருள் நான், விஷயம் அல்ல. இந்த ஞானானந்தம்னு சொல்றமே, அப்ப இந்த ஞானம் அறிவு, அந்த அறிவுல யார் பொருளா இருக்கிறார்கள்னா நான் தான். என்ன, கண்ணை வச்சு உலகத்தை பார்த்துட்டு இருக்கோம், கண்ணை வச்சு கண்ணாடிய பார்த்தோம்னு வச்சுக்கோமே, யார பார்க்கிறோம், கண்ணு கண்ணையே பார்க்குது அல்லது கண் நம்மையே பார்க்கின்றது. அப்படி பொதுவா அறிவுன்னு சொன்னா அந்த அறிவுக்கு பொருள் வெளியே இருக்கும். ஆனா இந்த ஆத்ம ஞானத்துல அறிவுக்கு பொருள் ஆத்மாவே, அறிபவனே அறிவுக்கு பொருளாக இருக்கின்றது. அப்படி என்னுடைய சுரூபத்தை நான் தெரிந்து கொள்ளும் பொழுது கிடைக்கின்ற சுகம் விஷய சுகம் அல்ல, ஆத்ம சுகம், ஆனந்த சுரூபம். அதைத்தான் இங்கு சொல்கின்றார், அப்படிப்பட்ட சுகத்தை எனக்கு கொடுத்தார். எப்படி, நான் சொல்லாத வாக்கியத்தில் சொல்லி அந்த வாக்கியத்தின் மூலமா எனக்கு அறிவை கொடுத்து இந்த சுகத்தை கொடுத்து ஆட்கொண்டார் அப்படின்னு சொல்றார். இப்ப இந்த கடைசி இரண்டு வரியில என்ன கருத்து சொல்லியிருக்கார், விஷயானந்தத்திலிருந்து என்ன பிரிச்சு எனக்கு ஞானத்தின் மூலமாக ஆனந்தத்தை கொடுத்தார், சுகத்தை கொடுத்தார். அதனுடைய கழிப்பத்தான் என்ன சொல்றார், ஆனந்த கழிப்பு. இவர் ஆனந்த கழிப்புன்னு சொல்லும் போது எந்த ஆனந்தத்தை சொல்றார், எனக்கும் அடிக்கடி ஆனந்த கழிப்பு வருது, ஏதேதோ பண்ணும் பொழுது, உதாரணமாக மது அருந்தும் பொழுது மது உண்டு கழித்தார்னு சொல்லுவார்கள், அங்கேயும் ஆனந்தம் வருது என்றால் அது விஷயானந்தம். இங்கு இருப்பது ஞானானந்தம், அறிவினால் வருகின்ற ஆனந்தம். இதற்கும் அதற்கு என்ன வித்தியாசம், விஷயானந்தத்திலேயும் ஆனந்தம் இருக்கு, அப்போதைக்கு ஆனந்தம் இருக்கு, பிறகு துக்கம் வருது, அதை பிறகு பார்த்துக்குவோம். ஆனா இதுவும் அப்போதைக்கு ஆனந்தம் இருக்கே, பிறகு துக்கம் வருமானா, இது பிறகு துக்கம் வராத ஆனந்தம், சுதந்திரமான ஆனந்தம். காரணம் என்ன என்றால், இந்த ஞானத்துக்கு ஒரு லட்சணம் இருக்கு, அறியாமைக்கு ஒரு லட்சணம் இருக்கு, ஞானத்துக்கு ஒரு லட்சணம் இருக்கு. இந்த அறியாமையினுடைய இலக்கணம் என்னன்னா, அது தோன்றாமல் இருக்கின்றது, அறியாமைக்கு தோற்றம் இல்லை, ஆனா இருக்கு. அது எப்படி தோற்றம் இல்லாமல் இருக்கும்னா, இப்போ ஒருவரிடம் கேட்கிறோம், உங்களுக்கு சமஸ்கிருத மொழியை பற்றிய அறிவு இருக்கான்னு கேட்கிறோம். அவர் சொல்றாரு எனக்கு அறியாம இருக்குன்னு. நம்ம கேட்கிறோம் எப்ப தோன்றியது, எப்ப தோன்றியதுன்னு சொல்ல முடியாது, அது தோன்றவில்லை ஆனா எங்கிட்ட இருக்குன்னு சொல்றோம். அப்படி அறியாமை தோன்றாது ஆனா இருக்கு. ஞானம் எப்படினா தோன்றினால் இல்லாமல் போகாது. ஒரு முறை அறிவு வந்து விட்டால் அது நம்மை விட்டு போகாது. குழந்தைக்கு வந்து 2 + 2 = 4 அப்படிங்கிற அறிவை கொடுத்துட்டோம், அதனால மறக்க முடியாது. தப்பா போடுன்னா முடியாது. எது வரைக்கும்னா அறிவு வந்து விட்டால் இந்த அறிவை நாம் விட முடியாது. அதனாலதான் சில சமயங்கள்ல தேவையில்லாத விஷயம் மனசுக்குள்ள போயிடுதுன்னா மறந்துடலாம்னா முடியாது. நம்ம என்ன சொல்ற, இதை ஏன் எங்கிட்ட நீ சொன்ன அப்படின்னு சொல்லுவோம். நீ சொன்னதை நான் விட்டுறேன், அறிவை எடுத்து வெளியே விட்டுறேன்னு முடியுமோ? அது முடியறது இல்லை. அப்படி முடிஞ்சதுன்னு வச்சுக்குவோமே, நமக்கு ரொம்ப நெருங்கியவர்கள் யாராவது இறந்துட்டாங்கன்னா அந்த அறிவை மட்டும் எடுத்து வெளியே விட்டுடலாம். நீங்கள் இறந்து விட்டீர்கள் அப்படிங்கிற அறிவை தூக்கி வெளியே போட்டுறேன், முடியறது இல்லையே. சிலதெல்லாம் நமக்கு தெரிந்து கொண்டால் நம்மால மறக்க முடியாது, அறிவு நம்மை விட்டு போக. அப்படி அறிவுக்கு அறிவினுடைய இலக்கணம் என்னன்னா வந்தால் நம்மிடம் தொடர்ந்து இருக்கும். அதுக்கு வந்து அனித்தியத்துவம் கிடையாது ஞானத்து. அப்படி நான் ஆனந்த சுரூபங்கிற அறிவு வந்து விட்டால் அறிவுக்கு என்ன லட்சணம்னு பார்த்தோம், போகாது. போகணும்னு நம்ம விரும்பினாலும் போகாது. அப்போ அறிவினுடைய இலக்கணம் வந்து விட்டால் போகாது. நான் ஆனந்த சுரூபங்கிற ஞானம் வந்துட்டா அது போகாது. நமக்கு இந்த சுகத்துக்கு ஒரே ஒண்ணுதான் தேவைப்படுது, பொருள் தேவைப்படல, அறிவு மட்டும் தேவைப்படுது. அறிவினுடைய இலக்கணமோ வந்தா போகாது. ஆகவே என்னன்னா இது நித்திய சுகம், நித்தியானந்தக. இப்ப நித்தியானந்தம்னு என்ன, எப்பொழுதும் இருக்கின்ற சுகம் ஞானத்தினால் வருவது. காரணம் அறிவினுடைய சுபாவமே வந்தால் இந்த மனது சூக்ஷ்ம சரீரம் இருக்கிற வரைக்கும் நம்மை விட்டு செல்லாது. அப்படி இந்த ஆனந்தம்ங்கிறது நித்தியமான பூர்ணமான நம்மை அடிமைப்படுத்தாத ஆனந்தம். அந்த ஆனந்தத்தினுடைய அந்த ஆனந்தத்துல திளைத்து இருக்கிறது தான் இங்கு ஆனந்த கழிப்புங்கிற தலைப்பு. இந்த ஆனந்தத்திலேயே இருக்கிறது தான் மோக்ஷம், அதைத்தான் இங்கு சொல்கின்றார். இந்த ரெண்டு பாடல்களுக்குள்ளேயே முழு முக்கியமான மைய கருத்தை தாயுமானவர் வைத்து விட்டார். இப்ப முதல் பாடல்ல வந்து இப்படிப்பட்ட இறைவன், ஆதி அனாதியுமாகி ஆனந்தமாகி இருக்கின்ற இறைவன் எனக்கு குருவாக தோன்றி, மௌன குருவாக தோன்றி சொல்லாத வார்த்தையை சொன்னான், எனக்கு வந்து ஞானத்தை அடைய உபதேசம் செய்தார். பிறகு அந்த உபதேசத்தை நான் எப்படி மக்களுக்கு எடுத்து சொல்ல முடியும், என்னால் அதை சொல்ல முடியாது. பிறகு எனக்கு சில அனுகிரகம் எல்லாம் செய்தார், சூது பண்ணி தனிமைப்படுத்தினார், பிறகு சும்மா இருத்தி கடமைகள்லாம் தான் எனக்கு விடுதலை கொடுத்தார், கொடுத்து இந்த ஆனந்தத்தை எனக்கு கொடுத்தார். அப்போ முன்னிலை ஏதும் இல்லாத விஷய சுகம் இல்லாமல் சுகம் முற்ற செய்தே இந்த ஆனந்தம் வந்து தாரதமியம் எல்லாம் கிடையாது, சிறியது அதிகம் குறைவுங்கிறதெல்லாம் இதுக்கு கிடையாது. விஷயானந்தத்தில் இருக்கு. அதாவது ரெண்டு இனிப்பு பதார்த்தத்தை கொண்டு வருகிறார்கள், நம்ம என்ன சொல்லுவோம், எனக்கு இதை விட அதுதான் பிடிக்கும்னு சொல்றோம். அதனுடைய அர்த்தம் என்னன்னா இதை நான் சாப்பிட்டேன்னா கொஞ்சம் சுகம் வருது, ஆனா இதை விட அதை சாப்பிட்டேன்னா கொஞ்சம் அதிக சுகம் வருது. அல்லது இட்லியோ தோசையோ சூடா வேணும்னு சில பேர் உட்கார்ந்துருப்பார்கள். அதனுடைய அர்த்தம் என்ன, அது ஆறி சாப்பிட்டாலும் சுகம் வருது, ஆனா சூடா சாப்பிட்டா கொஞ்சம் சுகம் அதிகமா வருது. அதனால சூடான ஆர்குமெண்ட் எல்லாம் நடக்கும், எனக்கு சூடா தான் வேணும் இப்படி எல்லாம் ரகல பண்றோம். காரணம் என்ன, அதுலயே சுக தாரதமியம் இருக்கு. ஞானானந்தத்துல அதெல்லாம் கிடையாது, அதுல வந்து குறைவு நிறைவுங்கிறது இல்ல. அதனால சொல்றார் முற்ற செய்தே, முற்ற செய்துனா அதுல வந்து உயர்வு தாழ்வு கிடையாது, சிறியது பெரியதுன்னு கிடையாது. அப்படி ஆத்மானந்தத்தை கொடுத்து என்னை பற்றி கொண்டாண்டி அப்படின்னு சொன்னா என்னை பற்றி கொண்டான் என்றால் நான் அவர் மயமான ஆனந்தமயமாக பிரம்மமயமாகவே இருக்கின்றேன். இதோடு இரண்டு பாடல்கள் முடிவடைகின்றது. இனி நம்ம அடுத்த பாடலுக்கு செல்ல வேண்டும். 3-4 இந்த இரண்டு பாடல்கள் ஆசையை பற்றியது, ஆசையை குறித்த விஷயங்கள் இதில் வருகின்றது. இந்த ரெண்டு பாடலும் ஓரளவுக்கு இந்த ரெண்டு பாடலிலும் பேசப்படுகின்ற கருத்து ஒன்றுதான், எல்லாம் இந்த பற்றை பற்றி பேசுகின்றார். ஆசை அல்லது பற்று அல்லது காமம், விருப்பம், இச்சா, இது சம்பந்தமான கருத்து இந்த ரெண்டு பாடல்களிலும் வருகின்றது. ஆகவே இந்த 3-4 இந்த ரெண்டுமே ஒரே கருத்தை உடைய பாடல்கள். இப்பொழுது 3வது பாடலை நாம் பார்க்கலாம். பற்றிய பற்றற உள்ளே தன்னை பற்ற சொன்னான், பற்றி பார்த்த இடத்தே பெற்றதை ஏதென்று சொல்வேன், சற்றும் பேசாத காரியம் பேசினான் தோழி. இதெல்லாம் நாம் நேரடியா படிச்சாவே உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்ப நம்ம முதல்ல இதனுடைய பொழிப்புரைய பார்க்கலாம், பிறகு இதனுடைய விளக்கத்திற்கு பிறகு வரலாம். பற்றிய பற்று அற, பற்றிய என்றால் என்னை பற்றி கொண்ட, என்னை பற்றி கொண்ட. உண்மையிலேயே நம்ம போய் ஆசைய பிடிக்கல, ஆசை நம்மைய பிடிச்சிடுதான். யாராவது பேய போய் பிடிச்சுக்குவாங்களா? அதுதான் நம்மைய வந்து பிடிக்கும். அப்படி யாரும் ஆசைப்படுறதில்ல, ஆசைய போய் பற்றிக்கணும்னு ஆசைப்படுறதில்ல, ஆசைய விடணும்னு தான் ஆசைப்படுகிறார்கள். ஆனா ஆசை இவனை பற்றி இருக்கு. அதனால சொல்றார் பற்றிய பற்று, என்ன வந்து பிடிச்ச பற்று. பற்றுனா இந்த இடத்துல ஆசை. எப்படிப்பட்ட ஆசைனா என்ன வந்து பிடிச்சிடுது, எத்தனையோ ஆசைகள் என்ன வந்து பிடிச்சிடுது. அப்படி என்னை பற்றிய பற்று அற, அற என்றால் நீக்குவதற்காக, என்ன பிடிச்ச ஆசையை நீக்குவதற்காக, என்ன வந்து பிடிச்சிருக்கு ஆசை, பேய் போல என்ன வந்து பிடிச்சிருக்கு, அப்படி பிடிச்ச ஆசை பற்றிய பற்று அறுப்பதற்காக உள்ளே. இந்த இடத்துல உள்ளே என்ற சொல்லினுடைய பொருள் ஆழ்ந்து, டீப்பா. உள்ளேனா உள்ளே எங்கேயோ உள்ள போய் அர்த்தம் இல்ல, ஆழ்ந்து உறுதியாக என்று பொருள். இப்ப என்னை பற்றிய பற்றை அறுப்பதற்காக ஆழ்ந்து தன்னை பற்ற சொன்னான், தன்னை இறைவனை, இறைவனை பற்ற சொன்னான். எவ்வளவு அழகா சொல்கிறார் பாருங்கள். என்ன பிடிச்சிருக்கிற பற்று போறதற்காக ஆழ்ந்து இறைவனை பற்ற வேண்டும் என்று சொன்னான், என்னை பற்ற சொன்னான், தன்னை பற்ற சொன்னான். ஈஸ்வரன் தன்னை பற்ற சொன்னான். ஏன்னா உன்னை பற்றிய பற்று உன்னிடமிருந்து நீங்க வேண்டுமென்றால் என்னை நீ ஆழ்ந்து பற்ற வேண்டும். என்ன பிடிச்சிட்டா உன்னை பிடிச்ச ஆசை சென்று விடும். அதான் சொல்ற பற்றிய பற்று அற, உன்னை பற்றிய பற்றானது நீங்குவதற்காக ஆழ்ந்து உள்ளே தன்னை ஈஸ்வரனை பற்ற சொன்னான், பற்ற சொன்னான். நீ என்னத்தான் பற்ற வேண்டும் என்று சொன்னாராம். உடனே இவர் என்ன பண்ணாராம், அதான் தாய்மானவருடைய பெருமை. நீ உன்ன பற்ற சொல்ற, எனக்கு எத்தனையோ பற்று இருக்கு, உன்னை போய் யாராவது பற்றுவார்களான்னு அவர் சொல்லல. தாய்மானவர் என்ன செய்தாராம், பற்றி பார்த்த இடத்தே, இடத்தே என்றால் பொழுது என்று பொருள், பற்றி பார்த்த பொழுது. உடனே தாய்மானவர் ஈஸ்வரனை பற்றி விட்டார். பகவான் என்ன சொன்னார், நீ உன்னுடைய பற்றை விட வேண்டும் என்றால் என்னை பற்ற வேண்டும் என்று சொன்னவுடன் இவர் அந்த இறைவனை பற்றி விட்டார், இறைவன் மீது ஆசையை செலுத்தி விட்டார். அப்படி பார்த்த பொழுது, பகவான் மீது அன்பு கொண்ட பொழுது, பகவானை பற்றிய பொழுது, பெற்றதை ஏதென்று சொல்வேன். அப்படி பகவானை நான் பிடிச்சதற்கு பிறகு நான் பெற்றதை ஏதென்று சொல்வேன், நான் பெற்ற பேற்றை, நான் பெற்ற ஆனந்தத்தை, பெற்ற நிலையை நான் ஏதென்று சொல்வேன், நான் என்னால சொல்ல முடியாது என்று சொல்கிறார். இங்க சொல்றார் என்னன்னு சொல்றார், சொல்ல முடியவில்லை என்று சொல்கின்றார். அந்த அதனால் அடைந்த மேன்மையை, பெருமையை, உயர்வை ஏதென்று சொல்வேன், நான் எப்படித்தான் சொல்வது. சற்றும் பேசாத காரியம் பேசினான் தோழி, சற்றும்னா சிறிதளவும் என்று பொருள். சிறிதளவும் பேசாத காரியம், என்னால பேச முடியாத காரியத்தை பேசினான். என்னுடைய அர்த்தம் என்ன? முதல் ரெண்டு வரியில பெரிய கருத்தை சொல்லியிருக்கார். உன்னை பிடிச்ச ஆசை உன்னிடத்திலிருந்து போக வேண்டும் என்றால் நீ என்னை பிடிக்க வேண்டும். சும்மா பிடிக்கிறேன் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காத, பிடிச்சு பாரு, பகவானை பிடிச்சு பாரு. அப்படி பிடித்தால் நீ அடைவத யாரிடத்திலும் போய் சொல்ல முடியாது. பேசாத காரியம்னா வாயினால் விளக்க முடியாத ஒரு நிலையை அவன் பேசினான், செய்தான். தோழிங்கிறது நம்ம பார்த்திருக்கோம், ஆழ்ந்த உணர்வை வெளிப்படுத்துகின்ற அகப்பாடல்கள் எல்லாம் இந்த இந்த விதத்தில் அமைந்திருக்கும் என்று. இனி அடுத்த நான்காவது பாடலை பார்த்தாலும் இதே ஆசையை பற்றி பேசுகிறார். பேசா இடும்பைகள் பேசி சுத்த பேயங்கமாய் பிதற்றி திரிந்தேன் ஆசா பிசாசை துரத்தி. இந்த இடத்துல ஆசைக்கு உபமானம் ஒன்று சொல்றார், பிசாசு அப்படின்னு சொல்லி. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பிசாசுங்கிறது என்னமோன்னு சொல்லி, பிசாசுங்கிறது ஆசைதான். அப்ப யாருக்கெல்லாம் ஆசை பிடிச்சிருக்கோ அவங்களுக்கெல்லாம் பிசாசு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். இந்த சினிமாவில்தான் யாருக்காவது பிசாசு பிடிச்சிருக்கோ ஓட்டிட்டு இருப்பார்கள், நம்ம எல்லாம் நல்லா இருக்கும் நினைக்காதீர்கள், நினைக்க வேண்டாம். யாருக்கெல்லாம் ஆசை பிடிச்சிருக்கோ அவங்களுக்கெல்லாம் பிசாசு பிடிச்சிருக்கு. எனக்கு எண்ணிக்கைக்கு அற்ற ஆசை இருக்கேன்னா எண்ணிக்கைக்கு அற்ற பிசாசு பிடிச்சிருக்கு, அதனாலதான் அங்கு இங்கு அலைந்து கொண்டு இருக்கின்றோம் என்று இந்த நான்காவது பாடலை இப்பொழுது பார்க்கலாம். பேசா இடும்பைகள் பேசி. பேசா இடும்பைகள்னா பேசக்கூடாத பழி சொற்களை பேசி, இடும்பைகள்னா தவறான சொற்கள். பேசா இடும்பைகள் பேசி எப்படி இருந்தேன்னா சுத்த பேயங்கமாகி பிதற்றி திரிந்தேன், பேய் போல உளறிக்கொண்டே நான் இருந்தேன். உளர்றத தவிர வேற ஒண்ணுமே நான் செய்யல. பிறகு என்ன செய்தார் இறைவனுடைய அனுகிரகம் என்ன? ஆசா பிசாசை துரத்தி, ஆசை என்கின்ற பிசாசை துரத்தினார். என்னிடம் இருந்து துரத்தி ஐயன் அடியினை கீழே அடக்கி கொண்டாண்டி, அவனுடைய அருளுக்கு கீழ் என்னை வைத்து விட்டார். இது ரொம்ப சுலபமான பாடல். இப்படி ஆசா பிசாச துரத்தி என்னை அவனுடைய அடிக்கு கீழ் வைத்து கொண்டார் என்று இந்த இரண்டு பாடல் 3-4 ஆசையை பற்றியது. நாம் அடுத்த வகுப்பில் ஆசையை பற்றிய விசாரத்தை மேற்கொள்ளலாம். இந்த பற்றுனுடைய தன்மை என்ன, இந்த பற்று எப்படியெல்லாம் நம்மை பற்றி இருக்கின்றது, இதை நீக்குவதற்கு என்னென்ன உபாயங்கள், இங்கு சொன்ன உபாயம் என்ன, இது போன்ற பற்றை பற்றிய விசாரத்தை நாம் அடுத்த வகுப்பில் மேற்கொள்வோம்.
ஓம் பூர்ணமத் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி.